அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரராஜசிங்கம் கொலை தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டது குறித்த செய்தி, தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து வடமாகாண சபையில் மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அளித்த விளக்கம் குறித்த செய்திகள்,
இன்றே நீங்கள் அதனை ஏற்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கு பணம் கிடைக்காது என்று கூறினார். நான் இது பற்றி எமது அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்துத்தான் முடிவெடுக்க முடியும் என்று கூறிய போதும் பல அலுவலர்கள் முன்னிலையில் என்னை பலவந்தப்படுத்த பார்த்த
இலங்கையில் போதைப்பொருள் கும்பல் தலைவனிடம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் 17 சிறை ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறித்த செய்தி, தமிழ்நாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது குறித்த செய்திகள்,
அமைச்சர்களை பல முறை சந்திக்க முயன்றோம், செயலாளரை சந்திச்சோம், எல்லாரையும் சந்தித்து எந்த விதமான பலனும் ஏற்படாத சூழ்நிலையில 3 கட்ட போராட்டங்கள் நடத்தும்.
தமிழ்நாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட குறித்த செய்திகள் தவிர, இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் மாட்டிறைச்சி விருந்தளித்த சட்டமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டது உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
செய்திகள் வாசிப்பது சங்கீதா ராஜன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து வரும் ஃபீஃபா அமைப்பு அதன் மூத்த உயர் அதிகாரிகள் மூவரை இடைநீக்கம் செய்துள்ளது. ஃபீஃபாவின் தலைவர் செப் பிளாட்டர், பொதுச் செயலாளர் ஜெரோம் வால்க் மற்றும் ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் மிஷல் பிளாட்டினி ஆகியோர் 90 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஃபீஃபாவின் முன்னாள் துணைத் தலைவர் சுங் முங் ஜூனுக்கு 6 ஆண்டு தடையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஃபீஃபாவுக்கு சாதகம் இல்லாத ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டி பிளாட்டருக்கு எதிராக சுவிஸ் அட்டர்னி ஜெனரல் கடந்த மாதம் குற்ற விசாரணையை தொடங்கியிருந்தார்.
இதனிடையே தான் எந்தவிதமான முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்த செப்பிளேட்டர் காத்திருப்பதாக அவரது பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தனக்கு எதிரான எந்த ஒரு தீர்ப்புக்கும் எதிராக போராட உள்ளதாக மிஷல் பிளாட்னி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் ஐசா ஹயாட்டு ஃபிஃபாவின் தற்காலிக தலைவராக பணியாற்ற உள்ளார். பிளாட்னி இடைநிறுத்தப்பட்டுள்ள காலத்தில் ஸ்பெயினைச் சேர்ந்த ஏஞ்சல் மரியா பிலார் ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைமை தாங்குவார் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றனர். ஃபிஃபாவின் அதிகாரிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் 14 பேரின் மீது அமெரிக்க அதிகாரிகள் இந்த ஆண்டின் முற்பகுதியில் லஞ்சம் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான செட்லானா அலெக்சிவிச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
Is awarded to the Belarusian writer Svetlana Alexievich.
அவருடைய எழுத்து நம் காலத்தின் துயரம் மற்றும் துணிச்சலின் நினைவு சின்னமாக இருக்கிறது என நோபல் பரிசு குழு தெரிவித்திருக்கிறது. இலக்கியத்திற்கான நோபல் விருதுக்கு 8 மில்லியன் குரோன்கள், அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 6,91,00,000 பரிசு தொகையாக அளிக்கப்படும். 67 வயதாகும் அலெக்சிவிச் தன் நாட்டின் அரசு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருபவர்.
சிரியாவில் அதிகரித்து வரும் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகள் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரசல்ஸில் சந்தித்த நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிரான போரில் ஆக்கப்பூர்வமான பாத்திரத்தை முன்னெடுக்கும்படி நேட்டோவின் பொதுச் செயலாளர் யென்ஸ் ஸ்டால்டன்பர்க் ரஷ்யாவை வலியுறுத்தியுள்ளார்.
The ministers agreed that Russia's military escalation in Syria raises serious concerns.
சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத்திற்கு ஆதரவான ரஷ்யாவின் நடவடிக்கைகள் பயனுள்ளவையாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். துருக்கிய வான்பரப்பில் ரஷ்யாவின் சமீபகால அத்துமீறல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரசல்ஸில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டால்டன்பர்க் தெரிவித்தார். நடக்கும் நிகழ்வுகளை நேட்டோ கூர்ந்து அவதானித்து வருவதாகவும் முன்பு எப்போதையும் விட அரசியல் தீர்வு தற்போது அவசியம் என்றும் அவர் கூறினார்.
நெஞ்சுவலி வந்து மருத்துவமனைக்கு செல்வோருக்கு மாரடைப்பு வந்துள்ளதா இல்லையா என்பதை ஒரு எளிமையான இரத்த பரிசோதனை மூலம் உறுதி செய்ய முடியும் என்று தெரிய வந்துள்ளது. மாரடைப்பு வந்தால் இரத்தத்தில் அதிகமாக காணப்படும் ஒரு புரதத்தை வைத்து நடத்தப்பட்டு வந்த பரிசோதனையை ஸ்காட்லாந்து மற்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் தற்போது மேம்படுத்தியுள்ளனர்.
லக்சம்பர்க்கில் கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர்கள் தஞ்ச கோரிக்கை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்புவதை வேகப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகளுக்கு உடன்பட்டுள்ளனர். திருப்பி அனுப்பப்படுவதற்கு முன்னர் தலைமறைவாக கூடியவர்கள் என்று கருதப்படுவோரை தடுத்து வைத்தல், ஐரோப்பாவுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டவர்களை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்தல் போன்றவை இதில் அடங்கும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பாக முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினர் உள்ளிட்ட இருவர் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் 10 வருடங்களின் பின்னர் சந்தேகத்தின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையினரால் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் எனப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா என்றும், அடுத்தவர் கஜன் மாமா எனப்படும் ரங்கசாமி கனகநாயகம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு புனித மரியாள் இணை பேராலயத்துக்குள் வைத்து 2005 டிசம்பர் மாதம் 25 நத்தார் நள்ளிரவு ஆராதனையின் போது ஜோசப் பரராஜசிங்கம் அடையாளம் தெரியாத ஆட்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போதுதான் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் முன்னாள் விடுதலை புலிகள் என்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவன் குணசேகர.
හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ජෝසප් පරරාජසිංහම් මහතාගේ ඝාතනය සම්බන්ධයෙන් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් විමර්ශන සිදු කරනු ලැබුවා.
මටකලපු නගරයේ தேவாலயம் ஒன்றுக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நடத்தி வந்த விசாரணைகளை அடுத்து மட்டக்களப்பு பிரதேசத்தில் சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்ய முடிந்துள்ளது. இருவரும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள். சந்தேக நபர்கள் இருவருக்கும் தடுப்பு உத்தரவு புறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு இருவரும் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவன் குணசேகர. விடுதலை புலிகளுடன் உறவை பேணி வந்தவர் என கூறப்படும் ஜோசப் பரராஜசிங்கம் அவ்வேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தேசிய பட்டியல் வழியாகவே நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் பெற்றிருந்தார். கிழக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் பிளவு ஏற்பட்டிருந்த காலகட்டத்திலே இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றது. அக்கால பகுதியில் கருணா அணியினர் என பேசப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் மீது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் துணை அமைச்சரான விநாயகமூர்த்தி முரளிதரன் அதனை நிராகரிக்கும் வகையில் கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். குறித்த சந்தேக நபர்களில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான பிரதீப் மாஸ்டர் 2008 மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் சார்பில் தெரிவாகி 2013 வரை மாகாண சபை உறுப்பினர் பதவியை வகித்தவர். ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளில் இருந்து விலகிக்கொண்ட அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் இணைந்து கொண்டுள்ளதாக அறிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த செய்திக்குறிப்பு. ஐக்கிய நாடுகள் சபை வட மாகாண சபையுடன் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அதிகாரி ஒருவரை நியமிக்க முன்வந்தபோது தனது உறவினர் ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். வேறு சில விஷயங்கள் குறித்தும் வடமாகாண சபையில் இன்று அவர் விரிவாக விளக்கமளித்தார். இதுகுறித்து மாணிக்க வாசகம் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையின் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் 2 விடயங்களில் பாரிய தவறுகளை இழைத்திருந்தார் என சாட்டப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்களை இன்றைய மாகாண சபை அமர்வின் போது மறுத்திருந்த அவர் அது தொடர்பான விரிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றார். ஐநா மன்றம் வடமாகாண சபையுடன் இணைந்து அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அதிகாரி ஒருவரை நியமிக்க முன்வந்த போது அதற்கு தனது உறவினர் ஒருவரை நியமிப்பதற்கு விக்னேசன் அவர்கள் முற்பட்டதாகவும் அதனை ஐநா மன்றம் ஏற்க மறுத்ததை அடுத்து வடமாகாணத்தின் அபிவிருத்திக்கென அந்த மன்றத்தினால் வழங்கப்பட்ட பெருமளவு நிதியை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் என்பதை அடிப்படையாக கொண்ட கடிதங்கள் தொடர்பில் ஊடகங்களில் தகவல்கள் கசிந்திருந்தன. இது பற்றிய கடிதங்கள் தொடர்பில் இன்றைய அமர்வின் போது மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தவரசா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் தனது உறவினர் எவரையும் ஐநா குறிப்பிட்டிருந்த பதவிக்கு நியமிப்பதற்கு முயற்சிக்கவில்லை என ஆதாரங்களுடன் விளக்கமளித்தார். அதேவேளை ஐநா மன்றம் வடமாகாண சபையுடன் இணைந்து சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கான திட்டம் ஒன்றிற்காக பெருமளவு நிதியை வழங்க முன்வந்திருந்த விடயம் குறித்து இதுவரையில் வெளிவராத பல தகவல்களை விக்னேசன் அவர்கள் இன்றைய சபை அமர்வின் போது வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
ஐக்கிய நாடுகள் சபை இவ்வருடம் மார்ச் மாதத்தில் தர வேண்டிய ஜெனிவா தீர்மானத்தை செப்டம்பருக்கு பிற்போட்ட பின்னர் சமாதானத்தை கட்டியெழுப்பும் நிதி பற்றி எமக்கு ஏப்ரல் மாதத்தில் அறிவித்தார். அப்போது குறித்த நிதி பற்றி எமக்கு கருத்து வேறுபாடுகள் இருப்பதை மதிவிட பிரதிநிதிக்கு நான் அறிவித்தேன். இலங்கை வெளிவிவகார அமைச்சரின் அனுசரணையுடன் வதிவிட பிரதிநிதியின் மேலிடத்தை நியூயார்க்கில் இவ்வருடம் ஜூலை மாதத்தில் சந்தித்தேன். அங்கு அந்த நேரடி சிரேஷ்ட அலுவலர் கருத்து குறிப்பின் ஒரு பிரதியை தந்து அதனை எப்படியாவது ஏற்க வேண்டும் என்று கோரினார். இன்றே நீங்கள் அதனை ஏற்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பணம் கிடைக்காது என்று கூறினார். நான் இது பற்றி எமது அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்க முடியும் என்று கூறிய போதும், நீங்கள் அவர்களுடன் பேசினால் அது அரசியலாக போய்விடும், நீங்களே முடிவெடுங்கள் என்று பல அலுவலர்கள் முன்னிலையில் என்னை பலவந்தப்படுத்த பார்த்த நிர்பந்தத்துக்கு உட்படுத்தினார். நான் அதற்கு இடமளிக்கவில்லை.
மனித உரிமைகளை மேம்படுத்தல், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், பொறுப்பு கூறல், நடைமுறை பிரச்சனைகளை தீர்த்தல் ஆகிய நான்கு விடயங்களை நடைமுறைப்படுத்தப் போவதாக அந்த கருத்து குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் இன்றைய சபை அமர்வின் போது தெரிவித்துள்ளார்.
ஒன்று, மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக உள்ளக பொறிமுறையை உருவாக்குதல். சர்வதேச பொறிமுறையை ஐக்கிய நாடுகள் ஏற்றிருந்தால் இந்த விடயம் பலனற்று போயிருக்கும். இரண்டாவது, நல்லிணக்கத்தை உருவாக்கல். மூன்று, மீள்குடியேற்றம் பற்றிய நடவடிக்கைகள். நான்கு, வடமாகாண சபைக்கு தேவையான சிலவற்றை அடையாளம் கண்டு அவற்றிற்காக பணத்தை ஒதுக்கி வைத்தார். முதலாவது ஏற்பாடு சம்பந்தமாக $750,000, இரண்டாவது சம்பந்தமாக $550,000, மூன்றாவது சம்பந்தமாக $1,200,000, நான்காவது சம்பந்தமாக $500,000 குறிப்பிடப்பட்டிருந்தன.
இந்த செயற்திட்டம் மற்றும் நிதியொதுக்கீடு குறித்து தனக்கு கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவித்து அவை பற்றியும் அவர் விளக்கமாக எடுத்துரைத்தார்.
ஜெனிவா தீர்மானத்தை தள்ளி வைத்த பின்னர்தான் இப்பேற்பட்ட நிதி பேசப்படுகின்றது. இது முழுமையாக மத்திய அரசாங்கத்திற்கு சார்பாகவே அமைந்துள்ளது. நாங்கள் சர்வதேச பொறிமுறைகளை கோரியிருக்கும் வேளையில் உள்ளக பொறிமுறை ஒன்றினை அமைக்க நடவடிக்கைகள் எடுப்பது எமக்கு சந்தேகத்தை தருகின்றது. ஏற்கனவே உள்ளக பொறிமுறை ஒன்றிற்கு அத்திவாரம் விட்டு ஆகியதோ என்று எண்ண வேண்டியிருக்கின்றது
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் அறிவிக்கப்பட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நியமனங்களை ரத்து செய்ய வேண்டுமென கோரி அந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கல் செய்த மனு இன்று இலங்கை உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நியமனங்களை ரத்து செய்யுமாறு கோரி அந்த கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கல் செய்த மனுவொன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்ததாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாகானந்த கொடித்துவக்கு தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நபர்களை தேசிய பட்டியலின் மூலம் நாடாளுமன்றத்துக்கு நியமித்தமை சட்ட விரோதமானது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் சம்பந்தப்பட்ட நியமனங்களை சபாநாயகர் அனுமதித்துள்ளதாக எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் குழு சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நியமனங்களை முடிவுகளை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளில் தலையிட நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் பின்னர் சம்பந்தப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தனர். இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளை மீண்டும் கணித்து புதிதாக முடிவுகளை வெளியிடுமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை டிசம்பர் மாதம் 11 ஆராய்வதற்கு உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்ட முன்னாள் அமைச்சர் ரோசி சேனநாயக்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். விருப்பு வாக்குகளை எண்ணும் போது சில தவறுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த ரோசி சேனநாயக்க இதன் காரணமாக தான் தோல்வி கண்டதாக தெரிவித்தார். எனவே விருப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணுமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தான் இந்த மனுவை தாக்கல் செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் KS உதயகுமார். அரச நிதியை தேர்தல் காலத்தில் தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயலர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்பு மானிய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அனுச பல்பிடா ஆகியோரை கைது செய்யாதது ஏன் என விளக்கமளிக்குமாறு நிதி மோசடி பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
அரச நிதியை தவறான முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்பு மானிய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அனுஷ பல்பிட்ட ஆகியோருக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் அவர்களை கைது செய்து மஜிஸ்ட்ரேட் நீதவான் முன் ஆஜர்படுத்த தவறியமை சம்பந்தமாக விளக்கமளிக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நிதி மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவின் பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் 600 மில்லியன் ரூபாய் அரச நிதியை ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பல்பிட்ட ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் நேற்று நேரடியாக மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். ஆனால் அரச சொத்துக்கள் தொடர்பான சட்டத்துக்கமைய இவ்வாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவது அவசியம் என்று தெரிவித்தார் கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் நீதவான் நிஷாந்த பீரிஸ். ஆனால் லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பல்பிட்ட ஆகிய சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் தவறியமை குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்திய நீதிபதி நிஷாந்த பீரிஸ் இதன் மூலம் போலீசார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அவமதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே இந்த செயற்பாடு குறித்து அடுத்த மாதம் 5 நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு நீதிபதி நிஷாந்த பீரிஸ் நிதி மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவின் பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குணரத்ன
வன்னிநாயக்கர்.
லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பல்பிட்ட ஆகிய சந்தேக நபர்களை கைது செய்ய தவறியதன் மூலம் போலீசார் பாரிய தவறொன்றை புரிந்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் வன்னிநாயக்க இது நல்லாட்சிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்று தெரிவித்தார். நீதிமன்றத்தின் அதிகாரத்தை முடக்குவதற்கு போலீசாருக்கு இடமளிக்க முடியாதென்று தெரிவித்த வழக்கறிஞர் வன்னிநாயக்க கடந்த அரசாங்கம் போன்று தற்போதைய அரசாங்கமும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் அதனை எதிர்த்து போராட வழக்கறிஞர்கள் தயார் என்றும் எச்சரித்தார்.
செய்தியை அளித்தவர் கொழும்பிலிருந்து KS உதயகுமார். இலங்கையில் சிறையில் உள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து சிறைச்சாலையில் பணிபுரியும் 17 ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பணியிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திக்குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டா.
தற்போது சிறையில் உள்ள இலங்கையின் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான விலேசுதாவிடமிருந்து லஞ்சம் வாங்கிய சிறைச்சாலை ஊழியர்கள் 17 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார BBCயிடம் தெரிவித்துள்ளார். ஈசி கேஷ் என்ற பணப்பரிமாற்ற முறை மூலம் விலேசுதாவிடமிருந்து இவர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் கண்டுபிடித்துள்ளதாக அவர் கூறினார். சிறைச்சாலை பணியாளர்கள் 45 விலேசுதாவிடமிருந்து பணம் பெற்றுள்ளனர் என்ற தகவல் சமீப காலமாக ஊடகங்களில் முக்கிய செய்தியாக வெளியாகியிருந்த நிலையில் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும்படி நாம் குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எமது இந்த வேண்டுகோளின்படி விசாரணையை முன்னெடுத்த போலீசார் ஈசி கேஷ் முறையின் மூலம் பணம் பெற்றுக்கொண்ட 17 சிறைச்சாலை பணியாளர்களின் பெயர்கள் அடங்கிய அறிக்கையை எம்மிடம் சமர்ப்பித்திருந்தனர். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு எதிரான விசாரணையும் முன்னெடுக்கப்படுகிறது
என்று கூறிய சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம், சிறைச்சாலைக்குள் இத்தனை ஊழியர்களை தன் வசப்படுத்திக் கொள்ள விலை சுதாவுக்கு எப்படி முடிந்தது என்று கேட்டபோது,
அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட்வின் மே சியலு விஸ்தர இவ்வளவு அப்பிட இவ்வளவு மே ஈசி கிராஷ் கிரமேட்டு மே முதல் லபாகத்தை கீழே
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் எமக்கு அனைத்து விவரங்களும் அனுப்பி வைக்கப்படவில்லை. ஆனால் பணத்தை பெற்றுக் கொண்டவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் எப்போது பெற்றுக் கொண்டார்கள் என்ற விவரங்கள் மட்டுமே எங்களிடம் தரப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதால் விவரங்கள் பின்னர் தெரிய வரும்
என்றார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார. இலங்கையில் 31 சிறைச்சாலைகள் இருக்கின்ற போதிலும் கொழும்பு சிறைச்சாலைகளிலேயே இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதாகவும் அவர் கூறினார்.
கொழும்பு பந்தனாகாரவல சண்டவியான் விதிட்டு இன்னுமே கொழம்பு பார்த்தாலே சா கொழம்பு குடு விளந்தாம்பல சா வினக்குத் வினக் அபச்சாரவல்ட்டு சம்பந்த புஜ்ஜலின் கழு சல்லி.
கொழும்பில் உள்ள சிறைகளில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளில் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்களாகவும் நிழல் உலக தலைவர்கள் அதாவது குற்றக்கும்பல்களை சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களிடம் கருப்பு பணம் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரும் இவ்வாறான ஊழியர்களை தம் வசப்படுத்திக் கொண்டு தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்கின்றனர்
என்றார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார். இதனை தடுப்பதற்காக சிறைச்சாலைக்குள் அடிக்கடி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். செய்தி குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சில மாதங்களாக போராடி வரும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது. இந்த போராட்டம் குறித்து அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோவின் தொடர்பாளர் இளங்கோவிடம் பேசினார் எல்ஆர் ஜெகதீசன்.
நாங்கள் ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை வச்சு அரசாங்கத்திட்ட பல வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க.
அந்த 15 அம்சங்கள்ல முக்கியமான கோரிக்கைகள் என்ன?
முதன்மையான கோரிக்கைகள்னா மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், இடைநிலை ஆசிரியர்கள் செகண்டரி டீச்சர்ஸ், முதுகலை ஆசிரியர்கள் பிஜி டீச்சர்ஸ், ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஹெட்மாஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வந்து தமிழகத்தில் வழங்கப்படவில்லை.
இப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு?
இப்போ செகண்டரி எடுக்கும் பீட்டிங் போன பேக்கன்ஸ்ல வந்து 1000 ரூபா, ஒரு செகண்டரி டீச்சர்ஸ் பேசிக் 4500, ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கு 5500. இப்போ வந்து செகண்டரி இடைநிலை ஆசிரியருக்கும் ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கும் 5150 ரூபா பேசிக்ல வித்தியாசம், அடிப்படை ஊதியத்துல. அதே மாதிரி ஒரு முதுகலை ஆசிரியருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் பழைய ஊதிய விகிதத்துல 1000 ரூபா வித்தியாசம். ஐயா இப்போ வந்து ஒரே 200 ரூபா தான் வித்தியாசம், 200 ரூபீஸ், அவ்வளவுதான். அது ஒரு சீர் செய்யணுங்கிறது ஒரு போராட்டம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வீட்டு வாடகை படி, மருத்துவ படி, இந்த மாதிரி படிகள் எதுவுமே மாநில அரசுல வழங்கப்படவில்லை.
தற்போதைய ஆட்சியில் அமைச்சரை தொடர்பு கொண்டு இது குறித்து பேச முயலையா?
அமைச்சரை பல முறை சந்திக்க முயன்றோம், செயலாளரை சந்திச்சோம், எல்லாரையும் சந்திச்சு எந்த விதமான பலனும் ஏற்படாத சூழ்நிலையில 3 கட்ட போராட்டங்கள் நடத்தணும். கடந்த 2015 மார்ச்ல வந்து மாவட்ட தலைநகரங்களில் பேரணி வச்சோம், ஒரு சனிக்கிழமை பள்ளி விடுமுறை நாள். ஏப்ரல்ல ஒரு சனிக்கிழமை 1 நவம்பர் போராட்டத்தை வச்சோம், அதுவும் ஒரு சனிக்கிழமை. ஆகஸ்ட் 1 தேதி சென்னையில் ஒரு 1 நவம்பர் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வச்சோம், அதுவும் சனிக்கிழமை. மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காமல் 3 கட்ட போராட்டங்கள் நடத்தி எந்த பிரதிபலனும் இல்லாத நிலையில் தான் 4ஆம் கட்ட போராட்டம், இப்போ வேலை நிறுத்த போராட்டம்.
இன்னைய வேலை நிறுத்த போராட்டத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க ஆசிரியர்கள்?
1,60,000 பேர் கலந்துட்டாங்க. இன்னைக்கு 3 லட்சம் பேர்ல 1,60,000 பேர் கலந்துட்டாங்க.
இப்போ ஆசிரியர்களுடைய சம்பள பிரச்சனைக்காக சராசரி மாணவர்கள் பாதிக்கப்படுவது எந்த விதத்தில் சரி அப்படின்னு பெற்றோர் தரப்புல இருந்து ஒரு கேள்வி வந்தா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
நாங்க மாணவருடைய நலன் பாதிக்க கூடாது. 3 கட்ட போராட்டத்தையும் சனிக்கிழமை விடுமுறை நாட்கள் நடத்திருக்கோம். 3 கட்ட போராட்டங்களை விடுமுறை நாட்கள் நடத்தி அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கவே இல்லை என்ற சூழ்நிலையில் தான் இந்த 4ஆம் கட்ட போராட்டத்துக்கு இறங்கியிருக்கோம். மாணவர்களுக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பாடங்களை நடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதற்காக கூடுதல் வேலை நேரம் பணிபுரிவதற்கோ இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் பணிபுரிவதற்கோ நாங்கள் தயாராக உள்ளோம்.
இப்போ இன்றைய போராட்டத்திற்கு பிறகாவது அமைச்சரோ தமிழக அரசு தரப்பிலிருந்தோ உங்களை சந்திக்க பேச அழைப்பு எதுவும் வந்திருக்கா? அடுத்து விரைவில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறது. அதனால் தான் இந்த ஆசிரியர் சங்கங்கள் அரசியல் கட்சிகளையும் ஆட்சியையும் எதிர்த்து போராடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க.
எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒன்றுதாங்க, எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுகின்ற மொழிய எந்த அரசியல் கட்சியுடைய பின்புலமோ எதுவோ எங்களுக்கு கிடையவே கிடையாது.
தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோவின் தொடர்பாளர் இளங்கோ. இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் மாட்டு இறைச்சி விருந்தளித்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அம்மாநில சட்டமன்றத்தில் தாக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் மாட்டு இறைச்சி விருந்து ஒன்றை அளித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை அம்மாநில சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் தாக்கியதால் பெரும் அமளி ஏற்பட்டது. காஷ்மீர் மாநிலத்தின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான ஷேக் அப்துல் ரசீத் என்பவர் புதன்கிழமையன்று ஸ்ரீநகரில் மாட்டு இறைச்சி விருந்து ஒன்றை அளித்தார். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடந்தது. நீதிமன்றமோ சட்டமன்றமோ ஒரு மனிதர் எந்த உணவை உண்ண வேண்டும் என்று கட்டுப்படுத்த முடியாது என்பதை தெரிவிக்கவே இந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்ததாக ஷேக் அப்துல் ரசீத் அந்த விருந்து நிகழ்ச்சியில் தெரிவித்தார். அதன் பிறகு இன்று அவர் சட்டமன்றத்திற்கு வந்தபோது பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் அவரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பினர். இது மோதலாகவும் மாறியது. இதில் ஷேக் அப்துல் ரசீத் தாக்கப்பட்டார். இதையடுத்து காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரஷீதை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் அமளி ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மாடுகளை இறைச்சிக்காக கொல்வதை தடை செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து மாட்டிறைச்சி விற்பனைக்கு அம்மாநிலத்தில் தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த தடை உத்தரவை தற்காலிகமாக 2 மாத காலம் தளர்த்தி இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில்தான் இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சங்கீதா ராஜன். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. விவாத போட்டிகளில் உலக தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக அணியினரை நியூயார்க் சீர்திருத்த பள்ளியைச் சேர்ந்த கைதிகள் சிலர் விவாத போட்டி ஒன்றில் வீழ்த்தி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் சாதாத்.
கிழக்கு நியூயார்க்கில் இருக்கின்ற சீர்திருத்த பள்ளி ஒன்றிலிருந்து பிரசித்தி பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் விவாத போட்டி அணிக்கு ஒரு அழைப்பு வந்தது. தமது சிறைக்கு வந்து முடிந்தால் தம்மை ஒரு விவாத போட்டியில் வென்று காட்டவும் என்று அந்த அணிக்கு சவால் விடுக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து சீர்திருத்த பள்ளியிலே நட்பு முறையில் நடந்த விவாத போட்டியில் ஹார்வர்ட் அணியினரை கைதிகள் அணி வீழ்த்தியிருக்கிறது. சட்டவிரோத குடியேற்றக்காரர்களின் பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளில் இடமளிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது விவாதத்தின் தலைப்பு. விவாத போட்டி ஒன்றில் கிழக்கு நியூயார்க் சீர்திருத்த பள்ளி கைதிகள் வெல்வதென்பது இது முதல் தடவைதான் என்றில்லை. ஏற்கனவே இவர்கள் வெர்மோன் பல்கலைக்கழகம், வெஸ்ட் பாயிண்ட் அமெரிக்க இராணுவ பள்ளிக்கூடம் போன்றவற்றை எதிர்த்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கின்ற இளம் கைதிகளுக்கு அருகில் இருக்கின்ற பார்ட் கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்தி வருகிறார்கள். கைதிகளில் ஒரு சிலர் சேர்ந்து விவாத போட்டிக்கான அணி ஒன்றை உருவாக்க அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. தேசிய விவாத போட்டி மற்றும் உலக அளவிலான விவாத போட்டியிலும் வென்றிருக்கின்ற ஹார்வர்ட் அணியை இந்த கைதிகள் வீழ்த்தியிருப்பதுதான் அவர்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி எனலாம். இந்த போட்டிக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டிருக்கின்ற ஹார்வர்ட் அணியினர் அற்புதமான அறிவாற்றலும் வாத திறமையும் கொண்ட ஒரு அணியுடன் மோதி விவாத போட்டியில் தோற்றதற்காக தாம் பெருமை அடைவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிழக்கு நியூயார்க் சீர்திருத்த பள்ளியில் இருக்கும் கைதிகள் பலர் ஏல் பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம் போன்ற புகழ்மிக்க இடங்களில் தொலைவிலிருந்து படிக்கும் திட்டத்தின் மூலமாக படித்து வருகிறார்களாம். சிறைவாசத்துக்கு பின் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நேரடியாக சென்று படிப்பை நிறைவு செய்தவர்களும் உண்டாம்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சாதாத். அடுத்ததாக சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி. கடலின் சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பவளப்பாறைகள் உலகம் முழுவதும் பெருமளவில் வெளுப்படைந்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர் அளிக்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
பசிபிக், அட்லாண்டிக் மற்றும் கரேபியன் கடல் பகுதிகளில் உள்ள பவளப்பாறைகளே இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் 38% பவளத்திட்டுக்கள், அதாவது 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான திட்டுக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு அழிவை எதிர்நோக்கியுள்ளதாக அமெரிக்க தேசிய கடல்சார் மற்றும் வளிமண்டல முகாமை எச்சரித்துள்ளது. இயற்கையாக கடல் வெப்பமடைதலின் காரணமாகவும் மனிதர்களின் செயற்பாடுகளினால் பருவநிலையில் ஏற்படும் மாற்றத்தினாலும் பவளப்பாறைகள் வெண்மையடைவதாக அமெரிக்க தேசிய கடல்சார் மற்றும் வளிமண்டல முகாமையைச் சேர்ந்த மார்க் ஈகன் குறிப்பிடுகிறார்.
They're an animal, a vegetable and a mineral all at the same time. When the temperatures get too high, that relationship between the plant and animal breaks down.
பவளப்பாறைகள் விலங்குகளாகவும் காய்கறிகளாகவும் கனிமமாகவும் ஒரே நேரத்தில் செயற்படுகின்றன. கடலின் வெப்பநிலை பெரிய அளவில் அதிகரிக்கின்ற பொழுது விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையிலான உறவும் முறிகின்றது. பவளப்பாறைகள் அதன் மீது இருக்கின்ற பாசியை கடலுக்குள் வெளியேற்றி விடுகின்றன. அதன் திசுக்கள் தெளிவாகி அதன் எலும்பை உங்களால் அப்போது பார்க்க முடியும். அவை வெளுப்பாகியது போல் இருக்கும். அவை உயிருடன் இருந்தாலும் மிக மோசமாக நோயுற்றதாக இருக்கும்
என்கிறார் அமெரிக்காவின் தேசிய கடல்சார் மற்றும் வளிமண்டல முகாமையைச் சேர்ந்த மார்க் ஈகன். செய்திக்குறிப்பை அளித்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இனி இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து வரும் ஃபீஃபா அமைப்பு அதன் மூத்த உயர் அதிகாரிகள் அதாவது அதன் தலைவர் செப் பிளாட்டர், பொதுச் செயலாளர் ஜெரோம் வால்க் மற்றும் ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் மிஷல் பிளாட்டினி ஆகியோரை 90 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்துள்ளது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.